மிகவும் பிரியமும் அருமையுமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கும் உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பில் நம் யாவரையும் இணைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவுக்கு மூலம் என் துதிகளை நான் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய ஒரு தலைப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு, உன் கிரீடத்தை பற்றிக் கொண்டிரு. உன் கிரீடத்தை பற்றிக் கொண்டிரு. ஹோல்ட் ஃபாஸ்ட் தை கிரவுன். இயேசு பேசுகிறார் என்று சொல்லும் போது நாம் நின்று கவனிக்கணும். அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. நாம் அவருடைய சேனையில போர் சேவகர்கள். அவர் கேப்டன், நாம சோல்ஜர்ஸ். அவர் பேசுகிறார் என்று சொல்லும் போது நாம் நின்று கவனிக்க வேண்டும். சோ இங்கு அவர் பேசின ஒரு வார்த்தையை உங்கள் முன்பு நான் வாசித்து காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு செய்தி இருக்கும், மெசேஜ். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நன்கு தெரியும். ஒருவேளை கர்த்தர் இயேசு பேசிட்ட இந்த வசனத்தில் நமக்கு என்று இருக்கும் மெசேஜ், செய்தி என்ன என்று கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? மெசேஜ் என்ன? இந்த வசனத்தினுடைய செய்தி, இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிற விஷயம் என்ன, பொருள் என்ன, காரியம் என்ன, செய்தி என்ன? இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் உணர வேண்டிய அந்த விஷயம், நீங்கள் உங்கள் கிரீடத்தை இழந்து போக நேரிடலாம். உங்கள் கிரீடத்தை நீங்கள் இழந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. கவனிக்கவும். மெசேஜ் சகோதர சகோதரிகளே, இன்னும் ரொம்ப விசேஷமா இந்த வசனம் பார்க்கும் போது, இது பிலடெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியில இது வருது. ஆனாலும் இந்த வசனத்தினுடைய பொருள், அதற்கு பின்பு வரக்கூடிய லவோதேக்கியா சபையின் பரிசுத்தவான்களுக்கே தெய்வீக திட்டத்தில் பார்க்கும்போது மிகச்சரியாக பொருந்தும். அதாவது இப்பொழுது நாம் சொல்லுவோமேயானால், இந்த லவோதேக்கிய சபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மகிமையில் இருக்கிற கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம், நீங்கள் பிரவேசித்திருக்கிற அழைப்பு, இவைகளை சிந்திக்கும் பொழுது எப்போதும் மனத்தில் வைங்க, உங்கள் கிரீடத்தை நீங்கள் இழந்து போகவும் வாய்ப்பு. இந்த செய்தி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் பார்க்கும்போது நாம் எல்லோரும் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே ஒவ்வொரு நிமிடமும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரீடத்தை எப்படியாயினும், எவ்வளவு பிரயாசப்பட்டும், எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிட்டாலும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையில் இருக்கிற நமக்கு அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவதில் டாக்டர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஹோல்ட் ஃபாஸ்ட் தை கிரவுன். உன் கிரீடத்தை பற்றிக் கொண்டிரு. ஏனென்றால் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ஒருவேளை நீங்கள் இழந்து போவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம ரொம்ப உஷாராகும். கர்த்தர் எந்த கோணத்தில் இப்படி சொல்லிட்டாங்க, எதனால இப்படி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், இதற்கு முந்தைய கால பகுதியில் இருந்துட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த வசனம் பொருந்துவதை பார்க்கிலும், அது ஏன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு ரொம்ப அருமையாக பொருந்துகிறது, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை அது டாக்டரினலான கேள்வி. இந்த உபதேச கருத்தை உபதேசத்தின் அடியில் இது நாம் எப்படி புரிந்து கொள்ளுவது? ஆறு சபை காலத்து பரிசுத்தவான்களை பார்க்கிலும், இந்த ஏழாவது சபையின் கால பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியம். கவனிச்சிடுங்க, நீங்க இழந்து போக வாய்ப்பு இருக்குது. சொல்லும் பொழுது எந்த ரீதியில நாம் அங்க புரிந்து கொள்ளும்? நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும் சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் எப்போ தேவனோடு உடன்படிக்கை செய்தோமோ அந்த நிமிஷம் நம்முடைய உடன்படிக்கைய கர்த்தர் அங்கீகரிச்சிருந்தார்னா, அந்த நிமிஷம் நம் ஒவ்வொருவருக்கு என்று ஒரு கிரீடம் நியமிக்கப்படுது. தேவனுடைய பக்கத்திலிருந்து அவர் அது செய்துட்டார். மகன் மகள், உங்களுடைய அர்ப்பணிப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன். நீங்கள் ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த அழைப்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க ஒப்பு கொடுத்துட்டபடியினால, அது உண்மையான ஒப்பு கொடுத்தலா இருக்கிறதுனால, இதோ உங்களுக்கான கிரீடம். தேவன் சைட்ல அவர் அதுதான் செய்வார். இப்போ நம்ம பக்கத்துல நாம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, நமக்கு என்று நாம் உடன்படிக்கை பண்ணின தருணத்துல தேவன் நியமிச்சுட்ட அந்த நமக்கான கிரீடத்தை மரண பரியந்தம் இந்த அழைப்புல உண்மையுள்ளவர்களாக இருந்து நிரூபிச்சு இறுதியில நமக்கே உரியதாக மாற்றிக்கொள்ளும். இந்த பிரயாசம் தான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாம் அங்க எடுத்துக்கொண்டு வருகிறோம். இந்த கருத்து நாம் எல்லோரும் அறிஞ்ச விஷயம்தான். இது வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 இந்த கருத்துக்குரிய வசனம் அங்க இருக்குது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். நாம கான்சன்ட்ரேட் பண்ணின அந்த தருணத்துல ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டாயிற்று. அது அங்கேயே இருப்பதற்காக மரண பரியந்தம் போராடி நம் உண்மையை நிரூபிச்சனா அங்கேயே இருக்கும் பிதா முன்னாடி அறிக்கை செய்வார். ஒருவேளை அதுல குறைவுபடும் பொழுது தான் கிறுக்கி போடுகிறேன் என்று அங்கு சொல்லு. அப்போ இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான கருத்து. நாம் உடன்படிக்கை பண்ணின உடனே நமக்கான கிரீடம் அங்கு நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கு. இப்பதான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். உன் கிரீடத்தை நீங்க இன்னொருத்தர்கிட்ட, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். உன் கிரீடத்தை இன்னொருத்தர்கிட்ட இழந்து போயிடாமல் ஜாகிரதையா இருக்கும். அப்போ ஒருவேளை இந்த வசனத்தின் செய்தி சொல்ல போனா, நாம் தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி நமக்கு உரியதாக்கிக் கொள்ள பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய அந்த கிரீடத்தை நாம் சில பல சூழல் காரணங்களினால் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் இன்னொருத்தர்கிட்ட இழந்து விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதுதான் அந்த வசனத்தினுடைய செய்தி. சரி, ஏன் அது நமக்கு நல்லா பொருந்தணும்? லவதீசியன் பீரியட் சயின்ஸ், லவுதக்கிய காலத்து பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த சூழல், ஏன் இது அவ்வளோ அதிகமா இவங்களுக்கு இருக்கிறது போல முந்தைய கால பகுதியின் பரிசுத்தவான்களுக்கு அங்க இல்ல? ஏன் நமக்கு இந்த சூழல், ஏன் முன்பிருந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல? முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த உபதேசத்தின் ரீதியா நாம முதலாவது விளக்கணும். இது எப்படி டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல, தெய்வீக ஏற்பாட்டில் இந்த ஒரு சூழல், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த கால பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப இருக்கு. அது நாம கொஞ்சம் அந்த தெய்வீக ஏற்பாடு போய் அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் என்று கேட்டா, ஒருவேளை ரெண்டு முக்கியமான காரணம் நாம் சொல்லலாம். ஒன்னு, ஒரு குறிப்பிட்ட அளவிலான கிரீடங்களையே தேவன் நியமிச்சிருக்கிறார். எவ்வளோ? ரொம்ப தெரிஞ்சது நமக்கு. 144,000 கிரீடங்கள் மாத்திரம் தான் தேவன் நியமிச்சிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க இந்த சுவிசேஷ யுகத்தில். ஒன்னு அதிகமா இல்ல, ஒன்னு கம்மியா கிடையாது. 144,000 கிரீடங்கள் மாத்திரமே, முதல் காரணம். இரண்டாவது காரணம், இது நான் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டிய காரணம், இரண்டாவது காரணம் என்னன்னா, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பு முடிஞ்சிட்டதுக்கு பின்பு நீங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது இரண்டாவது காரணம். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பு, என்ன அழைப்பு? பரம அழைப்பு, த ஹை காலிங், முடிஞ்சிட்டதுக்கு பிந்தைய காலத்தில் நீங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரதர், முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்னும் புது விஷயம் உங்கள் மத்தியில் பேச போறல. நமக்கு இரண்டாவது வால்யூம்ல இருந்து இணையான யுகங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம், இந்த பரம அழைப்பு ஆரம்பித்தது பெந்தெகோஸ்தே நாள்ல, அது முடிவுக்கு வந்துச்சு எந்த வருஷம்? 1881. புது விஷயம் நம்ம பேசல. 1881 சில இணையான அம்சங்கள் வைத்து அந்த முடிவுக்கு வருகிறோம். அது இப்ப நான் பேச வேண்டும் என்று நான் விரும்பல, அது டைம் எடுக்கும், அது அவசியம் இல்லை நம்ம. 1881 வருடம் இந்த பரம அழைப்பு, த கால், ஜெனரல் கால், பொதுவான அந்த அழைப்பு முடிஞ்சிச்சு. அது என்னது முடிஞ்சிச்சு? அந்த முடிஞ்சிச்சுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா அந்த அழைப்பு ஆரம்பித்த போது சகோதர சகோதரிகள், முதலாவது 12 அப்போஸ்தலர்கள் அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க அவங்களுக்குரிய கிரீடத்தை நியமிக்க பெற்றுக்கொண்டாங்க, ஓடிட்டு இருந்தாங்க. ஓகே, பின்பு ஒரு 70 பேர், அப்புறம் ஒரு 500 பேர். சோ இப்படி அந்த சுவிசேஷகம் போக போக இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிப்பவர்கள் அவங்களுக்கான கிரீடங்கள் நியமிக்க பெற்றுக்கொண்டாங்க, நியமிக்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ வருடங்கள் ஓட ஓட அந்த கிரீடங்கள், அதாவது நியமிக்க பெறாம இருந்துட்ட கிரீடங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆயிருக்கும்? புரியுறீங்க இல்லையா? அது குறைஞ்சிட்டே வந்திருக்கும். கரெக்ட், குறைஞ்சிட்டே. ஏன்னா அதுக்கென்று ஒவ்வொருத்தராக இந்த அழைப்புகளை வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒரு கிரீடம், இன்னொரு இடத்துல 10 கிரீடம், இன்னொரு இடத்துல 100 கிரீடம், அப்படியே கான்சன்ட்ரேஷன். நாம் விசுவாசிப்பது 1881 வரும்போது, ஒருவேளை அந்த பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த கால பகுதியில் நியமிக்கப்படாமல் இருந்துட்ட கிரீடங்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, தேவன் மாத்திரமே அறிவார். ஆனா நியமிக்கப்படாமல் இருந்த கிரீடங்கள் எவ்வளவோ, அவ்வளவு கிரீடங்களுக்குமான நபர்கள் அந்த வருஷத்தோடு உடன்படிக்கை செய்துட்டாங்க. அப்படின்னா அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது 1881 வருஷம் என்று சொல்லும் போது, அப்போ எவ்வளவு கிரீடங்கள் கடைசியாக இருந்ததோ அவ்வளவு கிரீடங்களுக்கும் உரிய ஜனங்கள் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசித்து தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்தந்த கிரீடங்களை அவர்கள் அவர்களுக்கென்று நியமிக்க பெற்றுக் கொண்டாங்க. 1881 ஆண்டு 44,000 கிரீடங்களும் நியமிக்கப்பட்டு முடிஞ்சது. இதுக்கு பேர் தான் அழைப்பு. 1881 வருஷம் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ 1881 அப்புறம் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில் ஒருத்தர் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. எப்போ? ஒருவேளை அந்த 144,000 பேர் அந்த அழைப்புக்குள்ள போனவங்க அதை உறுதி செய்து கொள்ளுகிறவர்களா இருந்திருந்தா 1881 அப்புறம் கான்சக்ரேட் பண்றதுக்கு பரலோகத்தில் என்ன இல்லை? கிரீடம் இல்லை. பரலோகத்தில் கிரீடம் இல்லை. ஆனாலும் நல்லா தெரியும் இன்னைக்கு கூட எவ்வளவு பேர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது அருமை சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு இருப்பார். இன்ன வரைக்குமே இந்த அழைப்புக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். ஆமா, 1881 அப்புறம் பிரதர் ரசில் அவங்க காலத்திலேயே நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா 1881 அப்புறம் தான் பயங்கர ஹார்வெஸ்ட், நிறைய பேர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் தெய்வீக திட்டத்துல போய் பார்க்கும் போது இன்ன வரைக்குமே அந்த ஒரு வாய்ப்பு திறந்திருக்குது. நல்லவேளை அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அந்த வாய்ப்பு இன்னும் என்ன எடுக்குது? திறந்திருக்குது. சோ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? 1881 வருடம் இணையான யுகங்கள்ல சில இணையான அம்சங்களின்படி பரம அழைப்பு என்பது நிறைவு பெற்றது. சரி, பரம அழைப்பு நிறைவு பெற்றா வேற யாரும் போக முடியாது. ஆனா நல்லா தெரியுது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம். ஃபேக்ட், ரெண்டுமே உண்மை. 1881 முடிவுக்கு வந்தது உண்மை. அதற்கப்புறமும் அந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில கூட என்று சொல்லும் போது உண்மை. ஆனா இந்த ரெண்டு உண்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது என்றா, இப்பதான் ஒரு விஷயம். 1881 அந்த உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிட்டவங்க, ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80,000 பேர்னு வைத்துக் கொள்வோம். அந்த 80,000 பேரும் அந்த அழைப்புல மரணப்பரியந்தம் அவர்கள் உண்மையுள்ளவங்களாக இருந்து அதை தங்களுக்கே உரியதாக்கி கொள்ளுகிறவர்களா இருந்திருந்தா அதோடு என்ன எடுக்கும் இந்த அழைப்பு, இந்த வாய்ப்பு ரொம்ப கிளியரா முடிஞ்சிருக்கும். ஆனா நாம் என்ன நம்புறோம்னா, இப்ப அதுக்கப்புறமும் அநேகர் உள்ள பிரவேசிச்சு கொண்டிருக்கிறத வைத்து நாம் என்ன உணர்கிறோம்னா, அப்போ உடன்படிக்கை செய்தவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒரு 80,000 வைங்க. ஆனா 80,000 கிடையாது, நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு 144,000 பேர்ல அது வரைக்கும் ஒரு 40,000 பேர் பிரவேசிச்சு நியமிக்கப்பெற்று உறுதியாக பற்றி கொண்டு ஜெயிச்சுட்டாங்க வச்சிடுவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 80,000 இருந்துச்சுன்னு வைங்க. அத்த 80,000 80,000 பேர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நாம் விசுவாசிக்கிறது ஒருவேளை 60,000 பேர் என்ன பண்ணிடுப்பாங்க, உண்மை காண்பிச்சு அந்த கிரீடங்களை தங்களுக்கே உரியதாக்கி கொண்டவங்க. ஆனா ஒரு 20,000 பேரோ என்னமோ என்ன பண்ணல, அவங்க அந்த அழைப்புக்கு உண்மையாக இருப்பதற்கு தேவன் போதும் என்கிற அளவுக்கு அவங்களுக்கு தந்துட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள அவர்கள் என்ன பண்ணல, நிரூபிக்க முடியாமல் போய் தேவன் கிருபை காண்பிச்சு அவர்கள் அந்த கிரீடத்தை தங்களுக்கே உரியதாக கொள்ள உண்மை இல்லாதவர்களாக நிரூபிக்கப்பட்ட பின்பு இப்போ அவர்கள் அந்த கிரீடத்தை என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இப்போ அந்த எவ்வளவு கிரீடங்கள் இழந்துச்சு? இப்போ அந்த அழைப்பு என்ன ஆயிடுச்சு, 81 முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்குள்ள பிரவேசிச்சவங்கல ஒரு 20,000 பேர் என்ன பண்ணல, உண்மையுள்ளவர்களா தங்களை நிரூபிக்கல. இப்ப அந்த நியமிக்கப்படாமல் அவங்க கிட்ட இருந்து நழுவின அந்த கிரீடங்கள் 20,000 என்று எடுத்துக்கொண்டோம். இப்ப இந்த 20,000 தேவன் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க பூமியில நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, நல்ல வைராகியம் நல்ல விசுவாசம் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிக்க. இப்ப தேவன் ஓகே நீங்களும் பிரவேசிங்க. அந்த எவ்வளவு கிரீடங்கள், தயவு செஞ்சு இந்த எண்ணிக்கை எல்லாம் கற்பனை தான், அனுமானம் தான், பயங்கர சீரியஸ் டெசிஷன்லாம் எடுக்காதீங்க, சரிங்களா? மறுபடியும் நான் அண்டர்லைன் பண்றேன். ஆமா, ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அந்த கிரீடங்கள் சகோதர சகோதரிகளே பாருங்க, உண்மையிலேயே இந்த அழைப்புக்குள்ள உண்மையிலேயே பிரவேசிச்சவர்கள், அந்த உண்மையான அழைப்பை பெற்றவர்கள் என்பது 1881 வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க. ஆனா அதற்கு பின்பு கான்சன்ட்ரேட் பண்ணுகிற நாம் ரொம்ப கிருபை பெற்றவங்க. உண்மையிலேயே அந்த அழைப்புக்குரிய காலத்துக்குள்ள நாம இல்ல, ஆனாலும் இந்த ஒரு ஒரு காரியம் உண்மையிலேயே நிறைவேறி கொண்டிருக்கிறதுனால இப்ப அந்த வாய்ப்பு அவர்கள்கிட்ட இருந்து அவர்கள் தவற விட்டதுனால யாருக்கு வந்துடுக்குது? நமக்கு வந்துடுக்குது. சோ அதான் நாம என்ன சொல்லுவோம்னா 1881 பற்றி சொல்லும் போது ஜெனரல் கால் எண்டட், அந்த பரம அழைப்பு, அந்த பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்டு முடிஞ்சது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப என்ன சொல்லலாம்னா அழைப்பு தான் முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் என்ன சாத்தப்படல, கதவு சாத்தப்படல. இப்ப இந்த திறந்திருக்கிற கதவுக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு இன்னும் என்ன இருக்குது? ஆமா, இல்லாட்டி இப்போ நம்ம முகத்துல சந்தோஷமே இருக்காது, கன்வென்ஷன்ல வந்து ஃபீலிங்கே இருக்காது. ஒருவேளை நான் சொல்லும் போதே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா ஃபீலிங் எனக்கு இருக்கு. நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா அந்த வாய்ப்பு நாம் இன்னுமே நீடிக்கிறவர்களாகத்தான் இருக்கும். அழைப்பு தான் 1881 முடிந்தது, ஆனாலும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஓமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய கல்யாண விருந்து பண்ணார், போய் அழைப்பு விட்டுட்டு வாங்க சொன்னார். அவர் போய் அழைச்சிட்டு வந்தாரு, அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பந்தியில உட்காந்தாங்க. அப்ப இன்னும் சில சீட் காலியா இருந்துச்சு, மறுபடியும் போய் கொடுங்க, மறுபடியும் போய் எங்க எஜமான் விருந்து வச்சிருக்கிறார், வர வேண்டியவங்க எல்லாம் வரலாம். மறுபடியும் சிலர் வந்து உட்கார்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல விருந்துசாலை என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அழைப்பு கொடுத்தவர் கொடுத்து முடிச்சிட்டார். ஆனா திடீர்னு எஜமான் வந்து பார்க்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் என்ன ஆறார், கல்யாண வஸ்திரம் இல்லாம உட்காந்து இருக்கிறார். காலி பண்ணுங்க, நீங்க இப்ப நீங்க வெளியே போங்க. இப்ப இவர் இங்கிருந்து வெளியே போகும்போது இப்ப அவர் சீட்ல யாரோ ஒருத்தர் இன்னும் என்ன பண்ணும், வரணும். இன்னும் கதவு திறந்தா இருக்கு, வராங்க. அழைப்பு தான் கொடுத்துட்டார், பட் கதவு திறந்திருக்குது, இங்க சீட் காலி ஆகும் போது என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. இந்த ஒரு ஊமையை தான் நம்ம அதுக்கு கோட் பண்ணலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி சுவிசேஷ யுகத்துல 1881 பின்பு மாத்திரமே, அதுக்கு முன்பு அங்க இல்லவே அங்க பாருங்க. இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். 1883 இருந்த பரிசுத்தவான்களை சிந்திச்சு பார்க்கலாம், அவங்களோட 1881 பின்பு இருக்கிற பரிசுத்தவான்கள் நிலைமை சிந்திச்சு பார்க்கலாம். 1881 முன்பு இருந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைனா, ஒருவேளை அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த கிரீடம் இருக்கு. இன்னொருத்தர் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா இவங்க கிரீடத்தை எடுக்கணுங்கிற அவசியம் அங்க இல்ல. அவங்களுக்கும் என்ன இருக்கு? கிரீடம். புரிஞ்சிட்டீங்களா நான் சொல்றது? அவங்களுக்கும் கிரீடம் இருக்கு. 12 அப்போஸ்தலர்கள் பண்ணாங்க, 12 கிரீடம் தான் போச்சு, மீதி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 70 பேர், ஓகே. அப்புறம் ஒரு சில 100, சில 1000, இப்படி இப்படியே போயிட்டு, ஒருவேளை ஜான் வெக்லிஃப், ஒருவேளை பீட்டர் வால்டோ, மார்ட்டின் லூதர், இவங்கெல்லாம் நுழையும் போது கூட கிரீடம் இருக்குது. அதாவது புதுசா நுழையிறவங்கனால முன்னே இருக்கவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல, அது அஷூரன்ஸ், எந்த ஒரு பாதிப்பு இல்ல. ஆனா 1881 அப்புறம் கிரீடமே இல்ல. ஆனாலும் அந்த வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அந்த கிரீடம் வாய்ப்பு எப்படிதான் போகுதுன்னா, ஏற்கனவே அந்த கிரீடத்தை வச்சிருந்தவங்க ஒரு சிலர் என்ன பண்ணிடலாம், இழந்து போகும் போது இப்போ அவங்க கிரீடம் என்ன ஆகுது, இவங்களுக்கு ஷிப்ட் ஆகுது. இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன். இதுதான் கர்த்தர் இயேசு அங்க தெளிவா சொல்றாங்க, உனக்கு உள்ள கிரீடத்தை நீங்க இன்னொருத்தர்கிட்ட இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது இல்லாதபடிக்கு உன் கிரீடத்தை பற்றிக்கொள், பற்றிக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற காலம் ரொம்ப வித்தியாசமான காலம், இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்னும் ஒரு நல்ல உதாரணம் சொன்னா, பிரதர்ஸ் மூலம் கேள்விப்பட்டோம், கிட்டத்தட்ட 900 பிரதர்ஸ் இங்க வந்திருக்கிறோம் நம்ம, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 900 இல்லைங்களா. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 900 கான்சன்ட்ரேட்டர் பிரதர்ஸ்க்கு கிரீடங்கள் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். காலையில 26 பேர் என்ன பண்ணாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க. இவங்களுக்கு கிரீடம் ஃப்ரீடம் பண்ணிட்டாங்க. இப்ப எடுத்துக்கொள்வோம் அந்த 26 பேருடைய கான்சக்ரேஷன். தேவன் கிருபை, தேவன் அங்கீகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கான கிரீடம் கூட காலையில் என்ன ஆயிடுச்சு? நியமிக்கப்பட்டாச்சு. மீனிங் என்ன? இங்க இருக்கிற இன்னும் 26 பேருடைய கிரீடம் தான் என்ன ஆயிடுக்குது? இது தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் பேசுறது இங்க பேசல. 1881 அப்புறம் சகோதர சகோதரிகளை, இந்த பரம அழைப்பு எவ்விதமாக நிறைவேறி கொண்டிருக்குது நாம் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு யார்கிட்டயோ வந்து என்ன எடுக்குது? பெற்றுக்கொண்டுட்டோம். யாரோ வாங்கின வாய்ப்பை அவர் விட்டுட்டார். அவர் தேவனுக்கு முன்பு உண்மையா தெரியாம தேவன் அதைய அவர் பாரிகளும் விசுவாசம் வைராகியம் காண்பிச்சுட்டு காத்து கண்ட நமக்கு அழகாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வாங்கிட்டோம். இப்ப அவருக்கு நடந்தது அதே போல யாருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு? எப்போ ஒருவேளை அவரு இருந்தது போல அதிக நமக்கே உரியதாக்கி கொள்ளுகிறவர்கள் இல்லாம இருந்துட்டோம்னா இது தாராளமா இங்கிருந்து இன்னும் வைராகியம், இன்னும் ஒரு அருமையான விசுவாசம், அன்பு குணலட்சணங்களோடு வைத்துக் கொண்டு வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களை தேவன் பார்த்தார்னா, நான் முதலாவது அதை எனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு ஏற்றவனாக இல்லாத நிரூபணம் ஆயிட்டதுனாலையும், அதே சந்தத்தில் ஒருத்தர் அருமை அந்த வாய்ப்புக்குள்ள வருகிறதுனாலையும் இப்ப என்கிட்ட இருந்தது அவர் இடத்துல அங்க பறிபோகுது. சோ இது நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பா 1881 முன்பு இருந்த நிலை. இது கேள்வி புஸ்தகத்துல பிரதர் ரசல் கிட்ட ஒரு கேள்வி, இன்னொருமான கேள்வி. அந்த கேள்வி, பிரதர், நமக்கு என்று நியமிக்கப்பட்ட கிரீடம் நமக்கே உரியதுங்கிற அந்த நிச்சயத்தை நம்ம எந்த பாயிண்ட்ல இழந்து போகிறோம், எந்த பாயிண்ட்ல நாம் இழந்து போவோம் அப்படிங்கும் போது பிரதர் ரசல் பதில் சொல்லும் போது, நான் நினைக்கிறேன் நாம் அந்த பாயிண்ட் 1881 கிராஸ் பண்ணிட்டோம். ஆமா, அதுதான் அர்த்தம். நம்ம அந்த பாயிண்ட் நமக்கு என்றத நாமளே பெற்று அது நமக்குரியது தான், எதை சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை 1881 அப்புறம் அங்க இல்ல. நாம உண்மையுள்ளவர்களாக இருந்துட்டால் மாத்திரமே அது உறுதியா இருக்கும். பாருங்க அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, உனக்குள்ள கிரீடத்தை இழந்து போயிடாமல் பற்றி கொண்டிரு. அப்படி இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இழந்து போயிடாம, அது ரொம்ப முக்கியமான வசனம். சோ அப்போ இன்னொருத்தர் இது நம்மை பார்க்கிலும் அந்த வைராகியம் விசுவாசம் உண்மையில அதிகமாக காத்திருக்கும் போது, நமக்கான கிருபையின் காலம் முடிவுக்கு வரும் போது, இப்ப இது ஷிப்ட் ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காலம் இது. ஆனா இந்த நிலை முன்பு இல்லை. அதனால தான் சொன்னோம் இந்த ரெண்டு காரணங்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கிரீடங்களே இருப்பதும், அந்த கிரீடத்தை சுதந்திரிப்பதற்கான அழைப்பு என்பது முடிவுக்கு வந்துட்ட காலத்துக்கு பின்பு இருக்கிறதும், இப்போ இருக்கிற கிரீடங்கள் அந்த கிரீடத்துக்கு உரியவர்களாக இருக்கிறவர்களிடமிருந்து அது பறிபோவதற்கு ஏற்ற ஒரு சூழல் இங்கு இருக்குது என்று நாம் அங்கு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. 1881 அப்புறம் ரொம்ப பெக்யூலியர் சூழல். கான்சன்ட்ரேட் பண்ணினவங்க, கிரீடத்தை பெற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும், அது இன்னும் என்னிடம்தான் இருக்குதா? இன்னும் நான் கிரவுன் ஹோல்டரா? இன்னும் ஆமா, நான் வாங்கினேன் 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன், 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன், நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஆனா அது இன்னும் என்னிடத்துல தான் இருக்கா? இல்ல நான் அறிஞ்சிக்காம, நான் கவனிக்காம என்னை தாண்டி அது இன்னொருத்தர் பறிச்சு கொண்டாச்சா? இந்த கேள்வி ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டடு கேட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கர்த்தேஸ் அந்த மாதிரி பேசவே மாட்டான். அதான் நாம் சொன்ன, அவர் பேசினா கொஞ்ச நேரம் நின்று சைலண்டா கவனிக்கணும். என்ன சொல்றார் நம்முடைய கேப்டன்? ஹோல்ட் ஃபாஸ்ட், உறுதியா பற்றி கொள்ளுங்க, இன்னொருத்தர்கிட்ட இழந்துடாதீங்க, அதற்கு ஏற்ற சூழல் நீங்க இருக்கிற காலத்துல இருக்குது. சகோதர சகோதரி, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நாம உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும் யாரும் அதை நம்ம இடத்துல என்ன பண்ண முடியாது, அது பிரச்சனை இல்லை, அது கேரண்டி. செய்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக அதற்கே உரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிற வரைக்கும் யாரும் அதை நம்ம கையிலிருந்து பிடுங்கறதில்லை. அதுல கவனம் குறையும் போது அதை பற்றின சிந்தை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது செக் செக் பண்ண செக் பண்ண உங்ககிடம் உங்ககிட்ட தான் இருக்குதா. ரொம்ப வினோதமான ஒரு கால சூழல் இங்கே இருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படியாக அந்த கிரீடங்களை இழக்கிறவர்கள் அவர்கள்தான் ஒரு இரண்டாம் நிலைக்கு போவதை நாம் தெய்வீக திட்டத்தில் பார்க்கிறோம். அவர்களுக்கு பேரு ஆமா திரள் குடத்தினர். இன்னொரு வகுப்பாரும் கூட கிரீடத்தை இழந்து போறாங்க, ரொம்ப மோசமான சொப்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்க. ஆனா நம்ம அவங்களை பத்தி பேச வேண்டாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவினால உரிய சிந்தைய தக்க வைத்துக் கொள்ளாததுனால செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ற ஜீவியம் வாழாதது வாழாமல் தவறினதுனால இந்த கிரீடங்களை இழந்து போகிறவர்களே அவர்கள் என்ன ஆயிடுறாங்க, திரள் கூட்டத்தினர். தேவன் அவங்களுக்கு வச்சிட்ட பேர் பாருங்க, திரள் கூட்டத்தினர். தேவன் அவங்களுடைய எண்ணிக்கை சொல்ல விரும்பல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு இப்ப தோணுது. தேவன் அவங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பா ஒரு எண்ணிக்கை இருக்கும், ஆனா அந்த எண்ணிக்கை நமக்கு என்ன பண்ண விரும்பல, சொல்ல விரும்பல. சிறு மந்தைன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்லிட்டார், 144,000 தான், ஒன்னு பிளஸ் இல்ல ஒன்னு மைனஸ் இல்ல, தெளிவா சொல்லிட்டான். அப்படி தேவன் திரள் கூட்டம் எண்ணிக்கை சொல்ல விரும்பல. ஒரு வேளை மறைமுகமா சொல்றார், லட்சக்கணக்கில் அந்த குரூப்புக்குள்ள போகிறவர்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கில். சிறு மந்தைய 144,000, திரள் கூட்டம் சொல்லும் போது திரள் கூட்டம், கிரேட் மல்டிடியூட், அந்த வார்த்தை மாத்திரம் தான் வச்சுட்டாங்க. நான் நம்பர் பத்தி பேச விரும்பல. ஒருவேளை மறைமுகமா அதுல லட்சக்கணக்கான பேர் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரவுன் லூசர்ஸ், கிரீடத்தை இழப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி விஷயங்கள் நாம பேசும்போது நமக்கு சில சமயங்களில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இது பேச வேண்டிய விஷயங்கள். கிரீடத்துக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம் நாம், கிரீடம் பெற்றுக்கொள்ளணுங்கிறதான் நம்ம எய்ம். எய்ம் விடுங்க, அது நல்ல வார்த்தை கிடையாது, அதுவே தான் நம்முடைய நோக்கம். அப்படி இருக்கிறவங்கள் இந்த எச்சரிப்பு நம்மளுடைய கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிறது சிந்திக்க வேண்டியவங்களா நாம அங்க இருக்கிறோம். அந்த நம்பர்ஸ் கர்த்தர் அங்க பேசுறதுக்கே விரும்பல. நிறைய பேர் அங்க போவாங்க போல அங்க தெரியுது. இது சகோதரர் ரசல் கூட இந்த விஷயம் சொல்றார், தேர் இஸ் ரூம் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் டு சப்போஸ் தட் தேர் ஹவ் பீன் சம் ஆஃப் திஸ் கிரேட் ட்ரிபுலேஷன் கிளாஸ் ஆல் த்ரூ த ஏஜஸ். சுவிசேஷகம் முழுவதும் இந்த வகுப்புல போய் பங்கடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு வசனங்கள் சொல்லுது சொல்லுது. சுவிசேஷ யுகம் முழுவதும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, கிரீடம் இழப்பவர்கள் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. வைல் ஆனா த கிரேட் மாஸ் ஆஃப் தெம் ப்ராபப்ளி பிலாங் டு திஸ் எண்ட் பிகாஸ் ஆஃப் த பெக்யூலியர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ப்ரிவைலிங் நவ் Question book 289. ஆனா அந்த கிரீடத்தை இழந்து போகிறவர்களில் பெரும்பான்மையானவங்க இந்த முடிவு காலத்துல தான் இருப்பாங்க என்று நம்ம நினைக்கிறோம். ஏன்னா because of the peculiar circumstances prevailing now. இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற விசித்திரமான சூழல்கள் சகோதர சகோதரிகளே, இதுக்கு தான் நாம இந்த தலைப்பு எடுக்கணும், இந்த செய்தியை மெடிடேட் பண்ணணும். நாம் ஒரு பெக்யூலியர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட், நாம் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கிறோம், அறுவடையில இருக்கிறோம், அறுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், சந்தேகம் இல்ல. ஆனா இந்த இலக்கை அந்த நோக்கத்தை நம்ம அடைந்து விடாமல் போவதற்கு அனுகூலமான விசித்திரமான சூழல்ல நாம் இருந்துட்டு இருக்கோம். புரிஞ்சிருக்கிறீங்களா, உணர்ந்திருக்கிறீர்களா, சிந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறோமா? அதுதான் நம்முடைய மெடிடேஷன். எஸ் அப்படின்னா குட், சந்தோஷம், ப்ரொசீட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த இந்த காலம்ல இருக்கிறோம் என்பது தெரியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை அந்த கிரீடத்துக்கே உரிய ஒரு வாழ்க்கையா இல்லாமல் நாம நடத்தி கொண்டிருந்தோம்னா அதுக்கு தான் நம்ம எச்சரிப்பு அங்க கர்த்தர்கிட்ட இருந்து அங்க வாங்குறோம். சரி, இப்போ கண்டிப்பா இதை பத்தி சிந்திக்கணும். இப்போ இருக்கிறவர்கள் நான் ஃபேக்ட் பேசத்தான் விரும்புவோம். நிதர்சனமான விஷயங்கள் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற நம்ம மத்தியில் தேவனுடைய பார்வையில் நிதர்சனமான விஷயங்கள் பாருங்க. இப்போ இது சொல்லும் போதே இப்போ கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஒரு அக்னி வரும். அப்போ என்னுடைய கிரீடம், நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணி நியமிக்க பெற்றுக்கொண்டேன், நான் வைத்திருக்கிறேன்னா இது இருந்தா மாத்திரம் போதும். சிலருக்கு அவர் வைத்திருக்கிறாரா என்பது கூட கேள்வி வரும். அவர் கிரீடம் அவர் வச்சிருக்கிறாரா, பார்த்தா அவர்கிட்ட இல்ல மாதிரி தெரியுது. அது வேணாம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கிரீடம் பத்தி நாம அங்க கேட்கும் போது இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த குவஸ்டின் புக்ல நல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறார் பிரதர் ரசல் அழகாக. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரே பதில் தான் ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா 1881 அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுட்டவங்க, அவங்களுக்கு உரிய கிரீடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னுமே தக்க வச்சுட்டு தான் கொண்டிருக்கிறாங்க என்பதுக்கு என் எவிடன்சஸ், என் அடையாளங்கள் என்று கேட்கும் போது அருமையா சில அடையாளங்கள் சொல்றான். நான் அதை ரொம்ப ஃபாஸ்டா நான் போக விரும்புறேன். சோ அந்த எவிடன்சஸ் அடையாளங்கள் இருக்கு கண்டிப்பா. அது ஒரு கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிச்சு அந்த உடன்படிக்கையில பிரவேசிச்சுட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா, நமக்குரிய கிரீடத்தை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோம் என்றால் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை, என்ன எவிடன்சஸ் இருக்கும், என்ன அறிகுறிகள் இருக்கும், என்ன எவிடன்சஸ். இஃப் யூ ஆர் எ கிரவுன் ஹோல்டர், நீங்க அந்த கிரீடத்தை பற்றி கொண்டு இருக்கிறவரா இருந்தா உங்களிடம் என்ன அறிகுறிகள் தென்படும், என்னிடம் என்ன அறிகுறிகள் தென்படும் சகோதர சகோதரிகளே. சுருக்கமா சொன்னா சரி கேள்வி. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கிய நோக்கம் என்ன, நம்ம எல்லாருக்கும் என்று சொல்லும் போது கான்சன்ட்ரேட்டட் பத்தி நாம் கேட்கிறோம். ஒரு கான்சன்ட்ரேட்டட் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறார், சும்மா கேஷுவலா சொல்லுங்க பதில், அவருக்கு இப்ப வாழ்க்கையில முக்கிய நோக்கம் என்ன, முத நோக்கம் என்ன சொல்லுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், கிறிஸ்துவின் சாயல் வரணும், கிட்டத்தட்ட கரெக்ட் தான், நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்ப நம்ம கான்சன்ட்ரேட்டடா இருந்தா நம்முடைய வாழ்க்கையினுடைய மெயின் அப்செக்டிவ் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்ஃபில் பண்றது தான், என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவது தான் என்னுடைய வாழ்வின் பிரதான நோக்கம். பிரதர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க, இன்னும் நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவு பண்ணலன்னு நினைக்கிறேன், அதை நான் நிறைவு பண்ணணும், வேற வேலை இல்லையா, எனக்கு வேற வேலையே இல்லை, வேற எதுலயும் உங்க கவனம் போகவே இல்லை, என்னுடைய மெயின் நோக்கம் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நான் நிறைவேற்றணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருப்பாங்க. சுருக்கமா சொன்னா அந்த கிரீடம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த கிரீடத்தை தங்களுக்கே உரியதாக்கிக் கொள்ள என்னவெல்லாம் செய்யணுமோ அது பத்தி சிந்திச்சு, அது பத்தி யோசிச்சு, பலவீனங்கள் மத்தியில, சோர்வுகள் மத்தியில, வஞ்சனைகள் மத்தியில, குறைவுகள் மத்தியில எல்லாம் இருந்துட்டாலும் போராடி போராடி இந்த நோக்கத்துக்காகவே பூமியில ஜீவிக்கிறவர்களா இருப்பாங்க என்று சொல்லலாம். இப்ரேயர் 4:1 ஆனபடினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அந்த பயம், அந்த சின்சரிட்டி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல பார்க்கலாம். எங்க இது இழந்துடுவோமோ, கொஞ்சம் கவனமா இருந்துட்டா பர்சனல் லைஃப்ல, கர்த்தருடைய ஊழியங்கள்ல, ஃபெலோஷிப்ல, ஐக்கியத்துல ஏதாவது கவனமா இருந்தா இழந்துடுவோமோ, இழந்துடவே கூடாது, அந்த பய உணர்வோடு அங்க இருப்பாங்க. இன்னொரு வசனம் பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாக அந்த கிரவுன் ஹோல்டர்ஸ், அந்த கிரீடம் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அங்க இருப்பாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டுமான ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரதான நோக்கமாக அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதே என்று கொண்டு இந்த பூமியில மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அதற்கே உரிய அளவு அனுமதி கொடுத்து இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதையே பிரதானமா கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வேற இது இந்த இந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவது வேற என்னெல்லாம் வெளிப்படுத்தலாம். பிரதர் அசல் அவர்கள் ரொம்ப அருமையா அந்த விஷயம் சொல்றாங்க. நான் சுருக்கமா ஒரு 5 பாயிண்ட் நான் அங்க சொல்கிறேன். அவர்கள் தேவனிடத்துல அன்பும் அன்புள்ளவர்களாகவும் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. அந்த கேரக்டர் நீங்க அவங்க கிட்ட பார்க்கலாம். நான் ஒருவேளை அந்த கிரீடத்தை எனக்கே உரியதாக கொள்ளக்கூடிய உண்மையான முயற்சியில இருப்பேனே ஆகில், தேவன் மீது அன்பும் அவருடைய வார்த்தையின் மீது நேசமும் நீங்காமல் எனக்கு இருக்கும். இப்படி நான் சொல்லிட்டு போனா புரியாது, இது ஒரு பாயிண்டா தான் இருக்கும். பட் பிராக்டிக்கலா இது என்ன அர்த்தம்? லவ் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட் என்ன அர்த்தம்? வசனம் வாசிங்க, 1 யோவான் 5:3.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு கூறுவதாம். நம்ம எல்லாருமே தேவன் மீது அன்புள்ளவங்களா தான் இருக்கிறோம். பட் இந்த ரீதியிலான அன்பு உள்ளவங்களா எல்லாருமே இருக்கிறோமா? நோ, சொல்லிடலாம். ஆனா அந்த கிரீடம் பெற்றுக்கொண்டு தக்க வச்சுட்டு இருக்கிறவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய கற்பனைகள் தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல தான் நிறைய விஷயங்களை நாம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். அதுல தேவனுக்கு முன்பு ஒரு பயபக்தி, ஒரு நடுக்கம், அவருடைய கற்பனைகள் படியே ஜீவிக்கணும் என்ற அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு வாஞ்சை இருக்கும். பிரயாசம் பண்ணுகிறவங்களா இருப்பாங்க, கண்டிப்பா அது பார்க்கலாம். கிரீடம் பற்றி கொண்டு இருக்கிறவங்க கிட்ட அதுல வந்து அவங்களுக்கு தோல்விகள் வரலாம், பலகீனங்கள் மேற்கொண்டுடலாம். பட் மறுபடியும் வந்துடுவோம், அந்த வைராக்கியத்துக்குள்ள வந்துடுவாங்க, போராட்டம் இருக்கும். தேவன் அவங்களுடைய கற்பனைகள், அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற வாழ்க்கை தான் அவர் மேல நாம் வைக்கிற உண்மை அன்பு. இந்த ஒரு அன்புல தங்களை காத்துக்கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சகோதர அன்பு ரொம்ப முக்கியம். கிரீடம் பற்றி கொண்டிருக்கிறவங்க கிட்ட அந்த சகோதர அன்பின் மீதான வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். சுருக்கமா சொன்னா, உங்க எல்லோருக்கும் தெரிந்தது தான், 6வது வால்யூம்ல இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பு பற்றி பேசும் போது அதனுடைய நோக்கம், அந்த அழைப்பினுடைய நோக்கம் கிறிஸ்துவினுடைய சாயல், அந்த பரிபூரண அன்பு என்று சொல்லும் போது, அதை நாம் எப்படி தான் வாழ்க்கையில கடந்து போவோம் என்று சொல்லும் போது, 4 stages இல்லையா, இல்லைங்களா? 4 quarter marks, 4, அதாவது ஒரு 4 பாகமா பிரிக்கிறார் இல்லையா. முதல்ல வந்துட்டு கடமைக்கான அன்பு தான் இருக்கும். பின்பு தேவனுடைய குணலட்சணங்களை பார்த்து பிரமிச்சு அப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நானும் காண்பிக்கணும் என்பதற்காக காண்பிக்கிறவங்களா இருப்போம். 3வது ஸ்டேஜ்ல சொல்லும் போது அங்கதான் என்ன சொல்றாரு, அந்த அன்பு என்ன அன்பா மாறிடுக்கும், சகோதர அன்பு. அந்த சகோதர அன்பு 3வது ஸ்டேஜ் சொல்லும் போது அவர்களும் நம்மை போல தேவனை நேசிக்கிறவங்க, அவர்களும் நம்மை போல அவரோடு உடன்படிக்கை செய்துட்டவங்க, அதுதான் விஷயம். அவங்களும் நம்மை போல தேவனுடைய பிள்ளைகள், அவர்களையும் நாம் நேசி, நாம் தேவனை நேசிச்சா அவருடைய பிள்ளைகள் தான் அவங்க நேசிக்கணும். இப்பதான் முக்கியமான விஷயம், அவங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல, அவங்க காட்ஸ் சில்ட்ரன், தேவனுடைய பிள்ளைகள். அதாவது சகோதரர்களுடைய பலகீனங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்கிற காரணத்துக்காக அவர்கள் மீது ஒரு பரிசுத்தமான அன்பு இருக்கும். அது 3வது ஸ்டேஜ். பிரதர் ரசல் அந்த பேசேஜில் சொல்லுவார், பரிதாபம் அநேகர் இந்த 3வது ஸ்டேஜ்ல தாண்டது இல்ல. அதுக்கப்புறம் தான் எந்த ஸ்டேஜ் இருக்குது, 4வது ஸ்டேஜ், விரோதியும் என்ன பண்றது, நேசிக்கிறான். அந்த 3வது ஸ்டேஜ் பத்தி பேசும்போது சகோதரர் அவர்கள் அந்த கமெண்ட் கொடுக்கிறாங்க, இந்த ஸ்டேஜ் அநேகர் என்ன பண்றது இல்ல, தாண்டது இல்ல, எவ்வளவு முக்கியம். பட் இந்த கிரீடம் பற்றி கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில அது இருக்கும். ஒருவேளை நாம பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருந்தோம்னா அந்த சகோதர அன்பு இந்த அளவுக்கு அங்க முன்னேறக்கூடியதாக நாம பார்க்க முடியும். அப்புறம் 3வது பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, எவிடன்ஸ், அறிகுறிகள், கிரீடம் பற்றி கொள்ளுகிறவர்களா இருந்தா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அவர்களே கர்த்தருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியம் செய்வதில் அந்த விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு, கர்த்தர் மேல் அன்பு இருக்கு, சகோதர சகோதரி மேல் அன்பு இருக்கு என்பது இரண்டாவது முக்கியமான பாயிண்டா இருந்தாலும், அறிகுறியா இருந்தாலும், அது மூன்றாவது அறிகுறிக்கு வழி நடத்தி அந்த கர்த்தரையும் அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் உண்மையான ஊழியம் செய்யக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. ஒரு வேலை இன்னைக்கு இதெல்லாம் நாம நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு முக்கியமான விஷயம். நாலாவது காரியம் என்னன்னா, கிரீடம் பற்றி கொண்டு இருத்தோனா கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஆழங்கள் நாளுக்கு நாள் அதிகமா புரிஞ்சு கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த வாய்ப்புகளை வந்து அர்ப்பணிச்சிட்டோம், தேவன் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னா அது முதல்ல எப்படி தெரியும்னா, ஆவியினால என்ன பண்ணப்பட்டுடுவோம், ஜனிப்பிக்கப்பட்டுடுவோம். ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டா அந்த ஆவி இருந்துச்சுன்னா எல்லாம் தெரியும், ஆவிக்குரிய விஷயங்கள். ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டு கிரீடம் உள்ளவங்களா நாம் இருப்போமே ஆனால் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் தெய்வீக திட்டின் ரகசியங்களுக்கு எப்போதும் திறந்திருக்கும், புரிஞ்சுக்குவோம் அந்த சத்தியங்கள் நாளுக்கு நாள். இதுல வந்து தயவு செஞ்சு படிப்பு, அறிவு, ஞானம், வயசாயிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுரு, அதெல்லாம் எந்த ரெக்யர்மெண்ட் கிடையாது. கான்சன்ட்ரேட்டடா, உடன்படிக்கை செய்தவங்களா, அங்கீகரிக்கப்பட்டவங்களா, ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதா, இனஃப், அழகாக தெரியும் அது, அது போதும், அழகாக தெரியும். தெய்வீக ரகசியங்கள் நாளுக்கெல்லாம் நம் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும். ஏன்னா வசனம் இருக்கு இல்லைங்களா, ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவர்களை உணர மாட்டான், ஆனா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு, அவங்கள் புரிஞ்சிடுவான். சோ இது ஒரு அருமையான எவிடன்ஸ், செக் பண்ண இன்னைக்கு நான் தேவனுடைய திட்டத்தின் மீது, அதனுடைய காரியங்களின் மீது என் பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கு. முன்பு பார்க்கலாம் பிரகாசமா இருக்கா, சந்தோஷம், நாளைக்கு இன்னும் பிரகாசமா. ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் பேசும்போது, வேற எந்த கிரைட்டீரியா மைண்ட்ல வைக்காதீங்க, எஜுகேஷன், வயசு, நல்ல வேலை. நமக்கு தேவனுடைய சத்தியம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, படிக்கலாம், கேட்கலாம், பார்த்து கத்துக்கலாம், எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம், அவங்க அவங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி. ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, எவிடன்ஸ், இந்த கிரீடம் பெற்றிக் கொண்டிருக்கிறவங்க கிட்ட பார்க்கக்கூடிய அறிகுறி. இந்த பாயிண்ட் சகோதரருடைய வார்த்தையில பார்க்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஏன்னா இப்படி ஒரு பாயிண்ட் இந்த விஷயத்துக்கு நான் பார்க்கல. ஆப்பர்ச்சுனிட்டி டு சாக்ரிஃபைஸ் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்துட்டே இருப்பார். கிரீடம் பற்றி கொண்டு இருக்கிறவர்களா இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பலி ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் தேவன் தந்துட்டே இருப்பார். ஏன் சரிங்களா, இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. பாடுபடுவதற்கு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, அங்கீகரிக்கப்பட்டவங்களா, கிரீடம் பெற்றி கொண்டிருக்கிறவர்களா இருந்துட்டா அந்த பாடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் தேவர் என்ன பண்ணுவாரு, தருவார், தருவார். அதனால்தான் அவரை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவரோடு பாடுபடுவதற்கு கிஃப்ட் gift, opportunity, அது வாய்ப்பு, அது அருள், அருள் சும்மா தேவன் தரமாட்டாங்க. அவருக்காக, அவருடைய சத்தியத்துக்காக, அவருடைய சகோதர சகோதர அவருடைய பிள்ளைகள் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்காக பலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப காஸ்ட்லி, வெளியே கிடைக்காது. தேவன் கொடுக்கணும், தேவன் கொடுத்துட்டு இருந்தார்னா, பலி ஆயிட்டு இருந்தோனா நன்றி தேவனுக்கு. ஐந்து அறிகுறிகள் நாம் சிந்திக்கலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா நன்றி சொல்லுவோம் தேவன், நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணின நாள்ல இந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசித்தவர்களா, நாம பெற்றுக்கொண்ட இந்த கிரீடம் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளினால நம்மிடத்தில் தான் இருக்குது. இது நாம் நமக்காக மாத்திரமே சோதனை செய்து கொள்ள கடவோம். ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். ஒருவேளை இருந்துச்சுன்னா தேவனுக்கு மகிமை, இன்னும் அவருடைய பாதத்திலேயே இருக்கலாம், தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு தூரம் இருக்கு. இதே ஆவி, இதே வைராக்கியம், இதே அன்பு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. உண்மையிலே அநேகர் அந்த ஆவியில பார்க்க முடியுது, அநேகரை பார்க்க முடியுது. இது ஒரு வேற எந்த கோணத்திலையும் சொல்லல, ஆனால் அந்த அந்த ஒரு அறிகுறிகள் நிறைய சகோதர சகோதரிகள் காண்பிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் இல்லை. அதுதான் நம்ம இந்த ஒரு செய்தி அங்க கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த மெசேஜ் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, ஏன் இப்படி தெய்வீக திட்டத்தில் அப்படிப்பட்ட சூழல் உண்டாயிடுக்குது? அந்த சூழல்ல இருக்கிறோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்துட்டோம்னா அந்த கிரீடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவே இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட வாய்ப்புல இருந்தும் அதை இழந்து போவதற்கு என்னெல்லாம் காரணமாகுது? இப்ப அது ஒரு பாயிண்ட் நம்ம 10 நிமிஷத்துல பார்த்து முடிப்போம். என்னெல்லாம் காரணம் அது? எதனால கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை உறுதியாக பற்றுக்கொண்டு இராமல் காணப்போகல, உச்ச கிருபை ருசிச்சு பார்த்துட்டு இழந்து போயிட்டு அந்த இரண்டாம் பட்ச நிலைக்கு போயிடுறாங்க, என்ன காரணம்? சகோதர சகோதரிகளே, இதுவும் சகோதரருடைய வார்த்தையில நம்ம பார்க்கோம். குவஸ்டின் புக்ல 289வது கேள்வி, ஏன் இந்த காலத்தில் இப்படி ஒரு சூழல், அநேகர் கிரீடத்தை இழந்து போறாங்க, அழைப்புக்குள்ள வராங்க, அது கவனிக்கணும், கவனிக்கணும், வந்தாங்க வாங்கினாங்க, ஏன் தக்க வச்சுக்கொள்ள, ஏன் தக்க வச்சுக்கொள்ள, ஏன் அப்படிப்பட்டவர்கள் இப்போ இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு? ஏன் அந்த அந்த ஒரு சஜஷன் சொல்றார் எச்சரிப்பா, ஏன் அந்த சஜஷன் சொல்றார்? There is not the open persecution now which is sharp and distinctive. மணிக்கணும். There is not the open persecution now which is sharp and distinctive. அப்படின்னா முந்தைய காலத்தில் ஒருவேளை 1883 வரைக்கும் எல்லாம் பார்த்தோம்னா அப்ப எப்படிப்பட்ட காலம் இருந்துச்சுன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்களுக்கு வரணும்னாவே உக்காந்து யோசிக்கணும். அவங்க வசனத்தில் இருக்கு இல்லைங்களா, கோபுரம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பை இன்ஸ்டிங்க்ட் தானாக அவர்கள் சூழ்ந்திருந்த காலங்கள், சூழ்ந்திருந்த நிலைகள் என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தர் இந்த ஜீவத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா சிந்திப்பாங்க, முடியுமா முடியாதா? ஏன்னா அவர்கள் வாழ்ந்த காலம் பர்சக்யூஷன் அப்படி இருந்துச்சு, உபத்திரவங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு உபத்திரவம் அதிகமா இருந்த காலம் தான் அது. அது எபேஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், தாராளமா நீங்க சொல்லலாம். சிமிர்னா சபை கிட்ட சொல்லும் போது 10 நாள் உபத்திரவப்படுவீங்கள், 10 இயர்ஸ் ரொம்ப சிவியர், அதாவது 10 வருடங்கள் பயங்கர கொடுமை உண்மை கிறிஸ்தவர்கள் மேல. அந்த மத்தியில கான்சன்ட்ரேட் பண்ணவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஏனோ தானோ இல்ல, புரியாம இல்ல, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இல்ல, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. கர்த்தருக்காக ஜீவிக்கிறதுனா இது தெரிஞ்சு உள்ள போயிடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோ விஷயம் கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெர்காமு சபை பாத்தீங்கன்னா ஒருவேளை அங்க நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னா சாத்தான் சிங்காசனம் போட்டிருக்கிற இடத்துல இருக்கிறீங்க. பெர்காமு தான் ஒரு கிட்டத்தட்ட 800 வருஷ கால பகுதி நமக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட காஸ்பல் ஏஜினுடைய ஒரு பெரிய பகுதி எடுத்துக்குது. அந்த பெரிய பகுதி சாத்தான் சிங்காசனம் போட்டிருக்கிறார், அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் ஃபுல் பவர்ல இருந்தது. அப்போ ஒருத்தர் கர்த்தர் இயேசு பின்பற்றி உண்மை கிறிஸ்தவனா வசனத்துக்கு நிக்கணும் அப்படின்னு முன் வந்தார்னா சாதாரணமா வந்திருக்க மாட்டார். செல்லும் செலவு கணக்கு பார்க்கறதுக்கான சூழல் இருந்துச்சு, அந்த சூழல் மதியில உட்கார்ந்து கணக்கு பார்த்து உள்ள பிரவேசிச்சாங்க, தவற விட மாட்டாங்க. பட் அந்த மாதிரி சூழல் கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில ராஜாவா வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிற இந்த சூழல்ல இல்லை. அந்த பெர்சக்யூஷன் நமக்கு இல்ல, நம்ம ரொம்ப பிளஸ்டு பீரியட், ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு இல்லைங்களா ட்ரூத், இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ரொம்ப ஈஸி தான் நம்ம எல்லாம் இல்லைங்களா? இன்னைக்கு அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா நமக்கு சத்தியம் கிடைச்சணும். நல்லா யோசிச்சு பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, முன்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும், சின்ன பிட்டு வச்சிருப்பாங்க, கஷ்டமா என்ன தெரியும், பெற்றுட்டவங்களா நுழையாமல் நுழைஞ்சிடுறாங்க. பின்னால் அதனுடைய விஷயங்கள் தெரியும் போது அவங்க பின் வாங்கறது பார்க்க முடியுது. இது நடக்கிறதுக்கு ஒரு ஏற்ற சூழலாக இப்பொழுது இருக்கிறதை நாம பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான காரணம். ஏன் இந்த கிரீடம் இழந்து போகிறவர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியில் அதிகம் என்று சொல்லும் போது சத்தியம் சுலபமாக அருமையாக அளவில்லாம தாராளமா கிடைத்திடும். ஐக்கியமும் அப்படித்தான், எல்லா போஷிப்பும் அப்படித்தான். சோ இது ஆசீர்வாதம். ஆனா இது ஒரு சில சமயங்கள்ல சிலருக்கு அதுவே சோதனையா அங்க அமைஞ்சிடுது. சில ஆசீர்வாதங்கள் சிதன் சிலருக்கு சோதனையா போயிடுது. விட்டுடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமா மாத்திரம் பார்த்து அது எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி அங்க பயன்படுத்தணும். கண்டிப்பா மாதங்களுக்கு ரத்த சாட்சி மரணம் இருக்குது பேசணும். இதே வந்து ஃபாலோ அப் கிளாஸ்ல சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? ஃபாலோ அப் கிளாஸ்ல எடுத்தும் போதோ எடுத்து முடிச்சுட்டு பிராக்டிஸ்க்கு முன்னோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? ஒரு வேளை அந்த வார்த்தை கேட்டோம் பண்றேன் சொன்னாங்கன்னா மேபி அவங்க 1881 முன்னாடி காமிச்சோம் வைராக்கியம். நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரியல, கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட சிலருக்கு தெரிஞ்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் நல்லா பிரதர்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, மாட்டை வச்சுட்டாங்க இவங்க. அது பிளஸ்ஸிங், அது ஆசீர்வாதம், கிருபை, ரொம்ப ஐஸ்வர்யமான கிருபை. ஒருவேளை அந்த வாய்ப்புல தேவன் உங்களோ இல்லையோ ஏற்றுக்கொள்ள மனசு இருக்குது. ஆனா ஒருவேளை அந்த காலத்துல அதை கண்ணு முன் பார்த்தாங்க, கிறிஸ்டியனா ரோட்ல கொண்டு வந்து வைப்பாங்க, சிங்கங்கள் மத்தியில போடுறது எல்லாம் பண்ணாங்க, அதுக்கு மதியில வந்தாங்க. அது மாதிரி இல்ல, அது ஒரு காரியம் ஆயிடுச்சு. அதான் சொல்றாரு, because of the peculiar circumstances prevailing now. இப்போ ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு காலம், அதுவே சிலருக்கு விசித்திரமா போயிடுது. இந்த அழைப்பினுடைய தாற்பரியம் எல்லாமே புரிஞ்சவங்களா வைராக்கியமா உள்ள வந்து வந்த வைராக்கியத்துல இன்னும் அதிகமாகி அந்த அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதி செய்து கொள்வது அப்படி இல்லாம போயிடுறாங்க சிலர். சோ இது ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்னு கிட்டத்தட்ட அதே காரணம் தான், வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 லவோதிக்கியா சபையின் பரிசுத்தவான்கள் பத்தி பேசும்போது அவர்கள் வெதுவெதுப்பான நிலையில இருந்து விடுகிறவர்கள் இல்லையா, லுக்வாம்னஸ் உங்களுக்கு தெரியும். அவங்க அவர்கள் வந்துட்டு எப்படி இல்ல அனலும் இல்லாம பாருங்க, அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிள் காலம் இந்த காலம், மறக்க வேண்டாம். அதுதான் நம்மளுடைய விஷயம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அருமையான காலம். ஆனாலும் இருக்காது, குளிரும் இருக்காது, பட் ஒரு ஒரு சேஃபா ஃபீல் பண்ற ஒரு இடம், வெது வெதுப்பா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த வெது வெதுப்புங்கிறது நல்லா இருக்கும். காலையில நிறைய பேர் அனுபவிச்சிருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும் அது இல்லையா? வெது பட் அது பரவாயில்ல, பட் நாட் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் அந்த வெது வெதுப்பு வேண்டாம். பட் நல்லா கவனிங்க, கவனிக்க வேண்டும் நாம் சகோதர சகோதரிகளே. அது வந்து லவோதிக்கேயா சபை பரிசுத்தவான்களுடைய சுபாவம், எச்சரிக்கையானோம். மகிமேல் இருக்க கர்த்தர் சொல்லிட்டார், நீங்க அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது வெதுப்பா. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒன்னு என்னன்னா சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தின் மத்தியில் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு சைக்காலஜி இருக்குது, ஹர்ட் மென்டாலிட்டி சொல்லுவாங்க, அல்லது மாப் சைக்காலஜி சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிறவங்க ஒரு கும்பல் எங்க போனா என்ன பண்ணிடுவாங்க, ஆமா, அதாவது மாப் சைக்காலஜி ஹேர்ட் மென்டாலிட்டினா என்ன, மந்தையினுடைய மனோபாவம். தனியா இருக்கும் போது நாம சில விஷயங்களை ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி காமிப்போம், நம்முடைய உன்னதமான குணலட்சணங்கள் காமிப்போம். ஆனா அதே நம்மை தூக்கி ஒரு 100 பேத்துக்குள்ள போடும் போது 100 பேருக்குள்ள நிறைய பலகீனங்களை நீங்க பார்த்துட்டு 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 பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி நீங்க கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா பாக்குறதெல்லாம் ஒரு மாதிரி அவரேஜ், அவரேஜ், சராசரி சராசரி சராசரி. ஒருவேளை தேவன் உங்களுக்கு நல்ல நிலை கொடுத்துருந்தா இப்போ சராசரி பார்த்துட்டே உங்க நிலையும் சராசரிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு. கழுகு கொண்டு போய் வான்கோழி மத்தியில வச்சு வளர்த்துட்டு நீ கழுகு பறந்து போ அப்படின்னா சந்தேகமா பார்க்கணும். நான் கல்கா இல்லையே, என்னை மாத்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பறக்கிறதே இல்லை, நான் எப்படி பறக்க முடியும், பறக்காது. அதே கழுகை தனியா எடுத்துட்டு போய் சிகரத்தின் மேல வச்சுட்டு சூரியன் பார்த்துட்டு நீ கழுகு, சட்டை விரிச்சு பறந்து போ, பறக்கும். என்ன சொல்ல வரேன்னா சகோதர, இந்த உலகம் தான் வான்கோழி மாதிரி ஒரு வேலை. நம்ம அவங்களோடு இல்லை. நம்ம வந்து கழுகுகள்ங்கிறது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, பெரிய கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க ஒரு திசையில போனாலும் டைவர்டாய் வந்திருக்கிறோமா இல்லைங்களா? சோ நல்ல குணம் நம்ம கிட்ட தேவன் பார்த்துட்டாங்க, டைவ் செஞ்சு இங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். ஒரு வேலை தேவன் நமக்கு என்று கொடுத்திருக்கிற விஷயங்களை பொக்கிஷமா பார்த்துக் கொள்வோம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்களை நம்மால் இயன்ற வரைக்கும் உச்சபட்சத்துக்கு காண்பிக்கிறதுக்கு நாமோ அங்க முயற்சி பண்ணுவோம். வெது வெதுப்புக்கு கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்க வேண்டாம். மற்றவர்களுடைய பலவீனங்கள், நாமளும் பலவீனமா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. அது நாம கொஞ்சம் பார்க்கணும். கடைசியான ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் சகோதரர். 6th வால்யூம்ல இந்த டாபிக் பத்தி பேசும் போது, அப்போ இந்த கிரீடத்தை இழந்து போவதற்கோ அல்லது கிரீடத்தை சுதந்திரிச்சு கொண்டவங்களாக இருக்கிறாங்க என்பதற்கோ அந்த ஒரு ஒரு காரணம் என்ன என்று சொல்லும் போது அருமையா சொல்றாரு, வி அப்ரஹண்ட் தட் பிரசன்ட் ட்ரூத் இன்வெர்டட் கமாஸ், அந்த அடைப்புக்குறி அந்த விசேஷமான குறிக்குள்ள பிரசன்ட் ட்ரூத் வில் பி குவைட் அ டெஸ்டிங் ஆர் ப்ரூஃப். பாத்தீங்களா, இந்த காலத்துக்கே உரிய சத்தியம் கண்டிப்பா அது ஒரு ஒரு பரிசோதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கிரீடம் உறுதி பண்ணிக்குவீங்களா இல்ல அந்த கிரீடம் இழந்து போயிடுவீங்களா? பிரசன்ட் ட்ரூத், தற்காலத்து சத்தியம், அது ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள், அது ஒரே வார்த்தை இல்லைங்களா? தற்காலத்து சத்தியம் அல்லது காலத்துக்கு ஏற்ற சத்தியம் சொல்லிட்டா ஒரு வார்த்தை, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அந்த விஷயம் பேசும் போது அதுல செகண்ட் பிரசன்ட் சொல்றார், செகண்ட் பிரசன்ட் இரண்டாம் வருகை பற்றி, அதாவது இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள் பத்தி ஒரு வசனம் வாசிங்க. 1 Thessalonians 5:4,
சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல.
நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, அர்த்தம் என்னன்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படின்னா இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய இரண்டாம் பிரசன்னத்தினுடைய வெளிச்சம் காண்பிச்சிருப்பார், அது சம்பந்தப்பட்ட மற்ற வெளிச்சங்கள் காமிச்சிருப்பாங்க. இந்த அழைப்பு, இந்த அழைப்பினுடைய நிபந்தனைகள், எல்லா விஷயம் கிளியர் காண்பிச்சிருப்பாங்க. நீங்க அங்க போய் அந்த கிரீடத்தை வாங்கி அணிந்து கொள்வதற்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் காமிப்பாங்க அது. ஆனா அப்படி காண்பிச்சிருக்கிற அந்த சத்தியங்களே சிலருக்கு அங்க சோதனையாடு பாருங்க. சகோதரர் கூட கடந்த சப்ஜெக்ட் அந்த யுக மாற்றம் அங்க இருந்துச்சு, இங்கேயும் இருக்குது. ஆனா இங்க அந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேரு புரிஞ்சுக்கல, ரொம்ப வருத்தம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல வேத மாணவர்கள் மத்தியில இரண்டாம் வருகை பற்றி சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. இது நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மை போல் உடன்படிக்கை பண்ணிட்டவங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இது நான் சொல்வது அவசியம்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய கருத்துக்கள் தாங்கின புத்தகங்கள் மேகசின்ஸ் வந்துச்சுன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா எல்லாவற்றிலும் நாம தலையை விட்டு கொள்ளக்கூடாது, ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆச்சரியம் அது. ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளா போச்சுன்னா அந்த இருள் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமான இருள். நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட்னா நீங்க தான் இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களுக்கே சந்தேகமா சில விஷயங்கள் போதனைகள் பத்தி? உங்களுக்கே கஷ்டமா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசிக்கப்பட்டுட்ட சத்தியம் எதை பத்தின சத்தியமா வேணா இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு கஷ்டமா? இருக்கக்கூடாது, அது ரொம்ப பரிதாபமான நிலை. ஆனா இது இந்த பிரசன்ட் ட்ரூத் எல்லா விஷயத்திலையுமே அங்க சோதனைக்கு ஒரு காரியமாகும். நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியங்களின் படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் டெஸ்ட், அதுதான் டெஸ்ட், அது ரொம்ப முக்கியம். நேற்றைய தினத்தில் சகோதரர் ரசூல் அவர்களை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பேசின சகோதரர்கள் எல்லோருமே அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவது பாகம். யார் நாம எல்லாம் சகோதரர் சகோதரி யார் கிட்ட இருந்து இந்த கிருபை வாங்கிட்டோம்? தேவன் கிட்ட இருந்து. எப்படி வாங்கிட்டோம்? நாம் சுயமாவா? அந்த பாத்திரம், அவர் மூலம் வெளியாகிட்ட போஜனம், அதுதான் ரெக்கக்னைஸ். அது நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும், அங்கீகரிக்கணும். ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துக்கும், ரெண்டாம் வருகைக்கு மாத்திரம் இல்ல, ராஜ்யமுக்கு மாத்திரம் இல்ல, புத்து சிருஷ்டிக்கும் தான். அந்த வால்யூம்ஸ், அந்த ரீப்ரிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் சொல்வார் சகோதரர் ஒரு இடத்துல, யார் ஒருவர் இவைகளுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கண்ணை மூடிட்டாரோ, ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டோட்டல் இருளுக்குள்ள இருப்பார். ரெண்டு வருஷம் இந்த காலத்துக்கே உரிய சத்தியத்தின் மீது யார் கவனம் வைக்காம இருக்கிறாங்களோ, ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய நிலை, அவர் இருளுக்குள்ளதான் இருப்பார். அதனாலே வெளிநாடுகள்ல பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் ஷெடியூல் வச்சிருப்பாங்க. வால்யூம்ஸ் வருஷம் முழுக்க படிச்சு முடிக்கிறதுக்கு ஷெடியூல். இந்த வருஷம் படிச்சு முடிச்சிருவாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் பிகினும். தெரியல எனக்கு இந்த இந்த காரியங்கள் நீங்க எப்படி கேக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும். நாம் நம்மை நாமே நடத்தி கொள்வதற்கு அளவுக்கு நீதிமான்களோ ஞானவான்களோ கிடையாது. நமக்கு என்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்பாடுகள் கண்டிப்பா நம்ம பயன்படுத்துகிறவர்களா இருப்போம். குடும்பத்துல நான் ஒரு கணவனா, நான் ஒரு மனைவியா, நான் ஒரு பிள்ளையா, தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தின்படி இருக்கிறேன்னா மஸ்ட் சிந்திக்கணும். என்னுடைய எக்லீசியால ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, ஒரு போதகனா, ஒரு வழி நடத்தக்கூடியவரா, அந்த வெளிச்சத்தின்படி இருக்கிறேன்னா மஸ்ட் நாம சிந்திக்கணும். வெளி உலகத்துல போய் கலந்து கொள்கிறோம், அந்த வெளி உலகத்தின் மத்தியில நம்மளுடைய சாட்சி தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? அது ஒரு சோதனை. நம்ம எல்லா விதத்திலுமே இந்த சத்தியங்கள் நாம அங்க தெரிஞ்சிருக்கணும். சோ அதனாலதான் சகோதரர் சொல்றாரு, வி அப்ரஹெண்ட் தட் தஸ் பிரசன்ட் ட்ரூத் வில் பி குவைட் அ டெஸ்டிங் ஆர் ப்ரூஃப். ஒருவேளை பாருங்க, அதுவே சோதனை, அல்லது அதுவே நிரூபணம் ஆயிடும். அப்படிதான் நம்மால் ஈன்ற வரைக்கும் தேவன் நமக்கு பயன்படுத்துற பாத்திரங்கள் உதவி கொண்டு நம்மளால் ஈன்ற வரைக்கும் செய்கிறோம்னா நல்லது. ஒருவேளை கவனிக்க தவறி இருக்கட்டும், தயவு செஞ்சு கவனிக்கவும் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது அவசியம். ஏன் இந்த சத்தியம் ரொம்ப அவசியம்னா, இது சாத்தான் ரொம்ப தந்திரமா, அவருடைய தப்பான கொள்கைகள், தப்பான கருத்துக்களை அருமையான புதிய சிருஷ்டிகளுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுடுவார். புது சிருஷ்டிகள் தான் வஞ்சிக்கப்பட்டுட்டு அந்த அந்த தவறான கருத்துக்களை பற்றி கொண்டுட்டு நம்ம மத்தியில் இருப்பாங்க. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்ம அவர்களை நேசிக்க மாத்திரமே உரிமை இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஒரு டெஸ்ட் வரும், சகோதரர் போன சப்ஜெக்ட்ல எடுத்திருந்தாங்க நிறையா. என்ன டெஸ்ட் வருதுன்னா பாருங்க, ஒரு டெஸ்ட் இருக்குது. தவறை தவறாக பார்த்து அந்த தவறை சரியாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது என்ன சொல்லலாம்னா, வி ஹாவ் டு கவுண்டர் தி எரர். ரொம்ப முக்கியமான அது ஒரு டாலண்ட். அது நமக்கு தவறை வந்து சரியான ரீதியில் எதிர்கொள்ளணும். இது மிஸ்டேக், இது தப்பு, இது வசனத்தில் இல்லை, இது தேவாவி இல்லை. ஃபர்ஸ்ட் அடையாளம் காணணும் ஒன்னே. நெக்ஸ்ட் அது எப்படி எடுத்து போடுறது, அது இன்னொரு பெரிய விஷயம். தேவனுடைய வழிநடத்தல் தான் நாம் செய்யணும். எப்படி செய்வோம்? உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் இருந்தால் மாத்திரமே செய்யும். அதுக்கான போதனைகள், ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது உள்ள ஊற்றெடுத்தால் மாத்திரமே நாம் செய்ய முடியும். நமக்கு சொந்தமா ஞானமோ அறிவோ இல்லை சகோதர சகோதரி, பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியம். கடைசி நாட்கள் இருக்கிற சூழல்கள் நாம பார்க்கிறோம். தேவன் கிருபையில, அவர் அன்புல நமக்கு தந்துட்டு இந்த வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளணும். சிந்திச்சு பார்க்கலாம். கடைசியா ஒருவேளை அந்த கிரீடத்தை இழந்து போகிறது பத்தி சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நான் இழந்துட்டேனா ரொம்ப நாள் அழுவேன் என்பது என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப அழுவோம், ரொம்ப அழுவோம், அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படி அழுகை அழுவேன் நான். தேவன் எனக்கு கொடுத்த கிரீடம், அந்த காலம் நான் தக்க வச்சிருந்த கிரீடம், என்னுடைய கவனக்குறைவுனால நான் அது இழந்து போனா அந்த பாரம் நீங்கிறதுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் ரொம்ப அழுகை இருக்கும் என்று தான் நாம் அங்க நினைக்கிறோம். ஏன்னா அது எழுந்துட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு வாய்ப்பு போச்சு. என்ன வாய்ப்பு தெரியுங்களா? ஒரு தெய்வீக குடும்பம் இருக்கு, டிவைன் ஃபேமிலி. அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ணா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடன் சகோதரர்கள் மற்ற 144,000 பேர்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் பின்பு தூதர்கள் என்ன என்ன மாதிரியான ஃபேமிலி, என்ன மாதிரி குடும்பம், எப்படிப்பட்ட குடும்பம் அது. அந்த உறவு நான் இழந்துட்டே அர்த்தம், இழந்தது வேற. எதனால் இழந்தனா, அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா என்னை நிராகரிச்சுட்டார். இல்ல, நீங்க என்னுடைய மகன் என்று சொல்லி இந்த உன்னத நிலைக்கு வர்றதுக்கு நீங்க தகுதி. இந்த நிராகரிப்பு ரிஜெக்ஷன் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து நாம அது பார்ப்போம். ஒருவேளை குழந்தைகள் பருவத்துல கேட்கும் இல்லைங்களா, குழந்தைங்கள்லாம் நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறியா, நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னா, அந்த குழந்தைகளே சொல்லுவோம். இல்ல உடனே எவ்வளோ சேட், ஒரு உறவு ரிஜெக்ட் பண்றான். இன்டர்வியூஸ்ல கனவு காண்ட ஒரு வேலை வாய்ப்பு போறோம், ப்ரிப்பரேஷனோட ரிஜெக்டட். என்ன ஹர்டிங் இருக்கு பாத்தீங்களா, என்ன காயம், என்னன்னா அது நம்மை தகுதி இல்லைன்னு சொல்லுது. அந்த ரிஜெக்ஷன் நம்மை தகுதி இல்லாதவன் சொல்லுது. அது அது இழந்து போயிட்டோம் அது வேற, ஆனா அது நம்மை தகுதி இல்லைன்னு வேற சொல்லுது. ரொம்ப கஷ்டம். சோ அந்த ரிஜெக்ஷன் ரொம்ப கஷ்டம். திரள் கூட்டத்தினர் மிகப்பெரிய புறக்கணிப்பு அவங்க தான் சந்திக்கிறாங்க இந்த உலகத்தில், வேற யாருமே கிடையாது. மிகப்பெரிய சந்திப்பு அவங்க தான் அங்க எடுக்கிறாங்க. ஏன்னா இருந்துட்டாங்க, உன்னதமான தெய்வீக குடும்பத்தில் இருக்கிற வாய்ப்பு. ரொம்ப கண்ணீர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க அடிச்சுப்பாங்க. வசனம் படிக்கிறோம், நாங்க என்ன இருக்கோம், இந்த பொல்லாத ஊழியக்காரனை ஊமையில தூக்கி கை கால் கட்டி எங்க போட்டுருங்க, இருளுக்குள்ள அங்க என்ன இருக்கும், அழுகையும் பறக்கடிப்பும் வேதனை சோர்வு ஏமாற்றம். சில சமயங்கள்ல கோவம் கூட வரும், பற்கடிப்பு. சில சமயங்கள்ல எனக்கு இது யாரும் சொல்லாம போயிட்டாங்களே, என் எல்டர்ஸ் சொல்லலையே, பேசின பிரதர்ஸ் சொல்லலையே, இந்த மாதிரி சூழல் போகுது, ஏன் எனக்கு சொல்லாம போனாங்க. ஒருவேளை அந்த வேதனை எல்லாமே கூட அங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த நிலை, அந்த கிரீடத்தின் கிரீடத்தை இழக்கக்கூடிய நிலை. சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் வேறு மாதிரி அந்த கிரீடம் பெற்றுக்கொண்டீங்க, எப்படி இருக்கும் அந்த நிலை? கிரீடம் பெற்றுக்கொண்டீங்க, கிரீடம் பெற்றுக் கொள்வது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நேற்றைய தினத்துல சகோதரர் அந்த கே தலம் பத்தி பேசி ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் காண்பிச்சு ஓரளவுக்கு சொன்னார். அந்த கே பிளேன், திவ்ய சுபாவம், அழியாமை. இந்த உலகத்துல வேற எந்த சாதனை இருக்கு சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் நத்திங், ஒன்னும் கிடையாது. அது கிரீடம் ஜெயிச்சவங்களுக்கு, இந்த உலகத்துல வாழ்ந்து கிரீடம் ஜெயிக்கிறவங்க, இந்த உலகத்துல இதுக்கு முன்பு வாழ்ந்து சாதித்த எந்த சாதனையாளர் சாதனை பார்க்கிலும் பெரிய விஷயம் சாதிச்சிருக்கிறாங்க. கிருபையில தேவனுடைய அன்பு உணர்ந்ததுனால, அவருடைய கற்பனைகளுக்கு உட்பட்டினால, அதே குணலட்சணங்களை தங்களால் இயன்ற வரைக்கும் வெளிப்படுத்திட்டதுனால, அதுல குறைவுகள் இருக்கும் போது அந்த விலை கிரயத்தை மீது விசுவாசம் வச்சனால ஜெயிச்சிடுறாங்க. பயங்கரமான ஒரு அது அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அப்பா சொல்வார் இல்லைங்களா, நல்லது உண்மையும் உத்தமமான. அது கேட்கணும் ஒரு வேளை நம்ம ஓட்டம் முடிக்கும் போது அந்த வார்த்தையை கேட்டோம்னா அது பார்க்கலும் சந்தோஷம் இல்லை. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அந்த அழியாமை அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா மகனா ஏத்துட்டார்னா அதுக்கு மேல என்ன, நீங்க என் மகன், நீங்க என் பிள்ளை, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு என்ன இருக்கு அதுக்கு இந்த உலகத்துல, அதுக்கு ஈரா என்ன மாதிரி. கிரீடம் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் சகோதர சகோதரிகளே, அதுதான் நாம சிந்திக்கணும். அதுக்காக நாம் இது நம்ம பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஸோ தேவன் நம்ம இந்த உன்னதமான ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம தகுதி இல்லாது இருந்த போதும் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் உண்மை இல்லாதவங்களா, பலகீனங்களோடு குறைவுகளோடு போராடுகிறவர்களா இருந்துட்டாலும் தற்காத்திருக்கிறாங்க, இனிமேலும் அது செய்வதற்கு உறுதியா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நாம் ஒத்துழைப்போம், அந்த கிரீடத்தை நமக்கே உரியது கொள்ளுவதற்கு. மறுபடியும் கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தையில, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. இன்னொருத்தர் எடுத்து போவதற்கு கவனக்குறைவா இருந்துடாதீங்க. ஆனா அது ரொம்ப முக்கியம். ஒரு ஊமை இருக்குதே பைபிள்ல, இன்னுமே முழுசும் வெளியாகல. அது ரொம்ப மிஸ்டீரியஸ் பேரபிள். அது பத்தி பல கருத்துக்கள் சுத்திட்டு இருக்குது, ஆனா ஒரு கருத்து வரமாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியம். ஊமை, கர்த்தர் இயேசு பேசின அந்த ஊமை, அந்த ஊமையில அந்த ஊமை சொன்னதுக்கான நோக்கம் உண்மையிலே திருப்தியான பாயிண்ட் என்னன்னா அந்த வார்த்தை தான். வசன வாசிங்க, வெளிப்படுத்த மன்னிக்கணும், மத்தேயு 20:16.
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள்.
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் முந்தினோர் பிந்தினோர். அதே வசனம் முந்தைய அதிகாரத்தில் கடைசியில படிங்க.
ஆகிலும் முந்தினோர் அநேகர்
அநேகர் அநேகர் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் பிந்தினோர்
பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள்.
பாத்தீங்களா, இது நம்ம காலம் பத்தி பேசுற ஒரு உண்மை, அவ்வளவுதான் தெரியும். இந்த காலத்தில் இந்த ஒரு தன்மை இருக்கு. உறுதி கொள்வோம், உறுதியாக பற்றி கொள்வோம். சுத்த கிருபையில நாம் வாங்கிட்ட இந்த உன்னதமான வாய்ப்பு. தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.